இன்றைய சத்சங்கத்தை எங்களுடைய இரண்டு குருமார்களையும் அழைத்து, சத்குரு பாபாஜியையும் அழைத்து, அத்துடன் எங்களுடைய 12 சித்தர்மார்களையும் அழைத்து தொடங்கவிருக்கின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர், அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி, திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதியரங்க சட்டமுனி, கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றாள் காசிநந்தி தேவர் நற்றாள் காசிநந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போவநாதர் பழனிமலை போவநாதர் பழனிமலை போவநாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோதாக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூர் உடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரிய பாபாஜி பத்ரி சருவ சமாதி அடைந்தனர் உலகம் உய்யவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கம், நேற்றைய சத்சங்கத்தில் சாதகர்களை கேட்டிருந்தேன். வொய்சப் பாபாஜி, பாபாஜியின் தெய்விய குரலிலிருந்து பக்கம் 68, 69, 70 பக்கங்களை பார்த்து வரும்படி, அந்த பக்கங்களை அந்த பக்கத்தில் இருக்கும் தகவல்கள் அதை எதை ஆராய வேண்டும் என்பதை குறிப்படுத்தி வைத்திருக்கின்றேன். அதாவது அந்த 3 பக்கங்களிலும் மனதை பற்றி பல தடவை சொல்லப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய சாட்சி நிலையை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. சுவாசம், சாதாரண சுவாசத்தை எப்படி எடுத்து விட வேண்டும், அதில் வரும் ஒளி எப்படி இருக்கும், சோ ஹாம் என்ற ஒளி வந்து கொண்டிருக்கும் என்பதை பற்றி ஒரு தகவல் தரப்பட்டிருக்கின்றது. மற்றது அந்த சுவாசத்தை எடுக்கும்போது ஆழ்ந்த சுவாசமாக எடுத்து மெதுவாக சுவாசத்தை விட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை விட ஞான நிலையில் உள்ளவர்களுடைய தூய்மையை பற்றி பேசப்பட்டிருக்கின்றது. நான் இவற்றை பற்றி சில விளக்கங்கள் தருவோம் என்று இருந்த நிலையில், 2 சாதகர்கள் வாட்ஸ்அப் மூலம், மற்றைய சாதகர்கள் சிலர் இந்த சத்சங்கத்தில் தங்களுடைய தியான நிலை இப்போது நன்றாக இருக்கின்றது, அதற்குரிய காரணம் மனதை பற்றிய உள்கருத்துக்களை தாங்கள் அறிந்தது, சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கும் ஆழ்ந்த கருத்துக்களால் தாங்கள் அந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம் என்று சில தடவை கூறியிருந்தார்கள் என்றும், அதேபோல் இந்த 2 பேர் ஒவ்வொரு ஆக்கள் தங்களுக்கும் அப்படியே ஆன ஒரு சந்தர்ப்பம் தெரிகின்றது, உணர்வு நிலை தெரிகின்றது. அப்படி இருப்பினும் இந்த மனதை பற்றிய விஷயத்தை மீண்டும் ஒரு முறை விளக்க முடியுமா என்று கேட்டிருக்கின்றார்கள். என்றபடியால் இந்த வாசிப்பில் கூட மனதை பற்றி வருவதால், மனதை பற்றி நீங்கள் முதல் என்னிடமிருந்து ஒரு முறையா 2 முறை கேட்டிருந்தாலும், வெகு விரைவாக அந்த 2 சாதகர்களுக்காக இன்னும் ஒரு முறை எல்லோருமாக சேர்ந்து பார்ப்போம் உள் மன முறைகளை பற்றி. முதலாவது, மனம் என்றால் என்ன? மனம் என்றால் ஒரு ஊடகம், அதாவது இடையில் ஒளி பொறிக்கருவிகளால் வரும் நிகழ்வுகளை ஒரு ஊடகமாக இருந்து நான் என்ற ஆன்மாவுக்கு எடுத்து செல்வதே மனம். அப்போ இந்த மனதை சைவ சித்தாந்த முறையில் அந்த கரணம் என்று சொல்லுகின்றார்கள். ஒளிப்பொறிகளை ஞானேந்திரியங்கள் என்று சொல்வது போல, கண் காது மூக்கு நாக்கு மெய் உடல் உள்கருவியாக மனதை சொல்லுகின்றார்கள். இரண்டுக்கும் இருக்கும் வித்தியாசம் என்னவென்றால், ஒளிக்கருவிகள் முழுக்க தூள நிலையில் இருக்கின்றது, கண்களால் பார்க்கக்கூடிய நிலையில். மனம் என்பது சூட்சும நிலையில் இருக்கின்றது, கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் அந்த ஊடகத்திலிருந்து அது எங்களுடைய ஆன்மாவுக்கு ஒளி பொறிகளால் வரும் விஷயங்களை, தேவையான விஷயங்களை அனுப்பி கொண்டிருக்கின்றது. ஆன்மா இந்த நிலையில் இருப்பதென்று உங்களுக்கு தெரியும், காரண உடம்பில் இருக்கின்றது. அதாவது மூன்று உடம்புகள் இங்கு செயல்படுகின்றன. அந்த மூன்று சரீரங்களும் தான் பாபாஜியின் யந்திரத்தில் முக்கோணமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது தூல சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம். அப்போ இந்த தூல சரீரத்தில், தூல சரீரம் என்று சொல்லும் முறையில் தூலத்தை தான் நாங்கள் இங்கு கவனிக்க வேண்டும், சரீரத்தை அல்ல. தூள நிலையில், அதாவது அந்த சரீரத்தில் இருக்கும் பொறிகள் தரும் தகவலை மனம் எடுத்து, உட்கருவியாக இருக்கும் மனம் எடுத்து, அதற்குரிய சித்தாந்த பெயர் அந்த கரணம். அந்த மனம் எடுத்து ஆன்மா என்ற எங்களுடைய ஆன்மா என்ற எங்களுடைய உயிருக்கு அதை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அது ஒரு ஒரு மனதில், மனம் என்றால் என்ன, அதன் செயல் என்ன என்றதை பார்த்தீர்கள். இதே மனம் பல நிலைகளில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த மனதுக்கு இந்த மூன்று குணங்களும் தொடர்புடையது. அதாவது சத்துவ குணம், தமோ குணம், ரஜோகுணம். அதைவிட இந்த மனம் மூன்று தளங்களில் செயல்படுகின்றது. அந்த தளங்களாவன வெளிமனம், ஆழ்மனம், உயர்மனம். கன்சியஸ், சப்கன்சியஸ், சூப்பர் கன்சியஸ். அதைவிட இந்த மனம் தான் தனிய சூட்சுமமாக இருந்து செயல்படாமல் தன்னுடன் இன்னும் மூன்று கருவிகளை வைத்து செயல்படுகின்றது. ஒரு யூனிட்டாக, ஒரு தொகுப்பாக. அவையாவன மனம் முதலாவது, அதைத் தொடர்ந்து அந்த மனம் புத்தி சாரி மனதைத் தொடர்ந்து அகங்காரம், அகங்காரத்தைத் தொடர்ந்து சித்தம், சித்தத்தைத் தொடர்ந்து புத்தி என்று நான்கு வகையாக உட்கருவிகளாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதை விட மனத்துக்கு இன்னொரு செயல்பாடும் இருக்கின்றது. ஐந்து நிலைகளில் தொழிற்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. அந்த ஐந்து நிலைகளை பற்றி உங்களுக்கு தெரிந்திருந்தால் காணும். அதை பற்றி நீங்கள் யோகத்தில் இருப்பவர்கள் அந்த தொழிற்பாடு தெரிந்திருந்தால் காணும். அதை விட ஆழமாக போக தேவையில்லை. ஒன்று, சிதறிய நிலையில் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். இரண்டாவது, இருண்ட நிலையில் அந்த நிலை இருண்ட நிலையிலும் மனம் இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். மூன்றாவதாக, சேகரிக்கும் நிலை என்று சொல்லுகின்றார்கள். கலெக்டட் யூனிட், சேகரிக்கும் நிலையில் இருக்கின்றது என்று. அந்த சேகரித்த பின் ஒரு புள்ளியில் குவியும் நிலையிலும் மனம் இருக்கின்றது என்றும், அந்த குவியும் நிலைக்கு ஒரு புள்ளியில் வந்ததும் குவிந்த நிலை ஆகின்றது என்றும், ஐந்து நிலைகள் மனதிற்கு உள்ளதென்று தகவல் தரப்பட்டிருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு இதில் முக்கியமாக தெரிய வேண்டியது இந்த மனதின் தொழிற்பாடு. அதாவது இந்த மனம் எவ்வாறு வேலை செய்கின்றது என்ற தொழிற்பாடு. அப்போ இந்த மனதின் தொழிற்பாட்டை எடுத்து பார்த்தோமாக இருந்தால், நாங்கள் இரண்டு தடவை சத்சங்கத்தில் பேசிவிட்டோம். இந்த ரெண்டு சாதகர்களுக்காக மீண்டும் ஒரு முறை, இந்த மனம் ஒளியால் பொறியலால் வரும் செயல்களை பற்றி, அந்த செயல்களை அதுக்கு அந்த பற்றிய செயல்கள் தேவை என்று மனம் யோசிக்கும் பட்சத்தில், அதை மற்ற தன்னுடைய சக கருவிகளாக இருக்கும் மூன்று கருவிகளிடம் அதை செலுத்துகின்றது. அதில் முதலாவதாக அகங்காரம் செயல்படுகின்றது. அந்த பற்றிய நிலையை அகங்காரத்துக்கு கொடுத்தவுடன், உள்கருவியாக இருக்கும் சூட்சும தேகத்தில் இருக்கும் கருவிக்கு, அகங்காரம் அதை நான் கண்டுபிடித்தே தீருவேன் என்ற ஒரு கொள்கையின்படி இயங்குவது. அந்த கொள்கையின்படி அது இயங்கும் போது, அது அடுத்த இடமாக இருக்கும் புத்தியிடம் சாரி அடுத்த இடையாக இருக்கும் சித்தத்திடம் அதை கொடுக்கின்றது. சித்தம் என்ன மாதிரி தொழிற்படுகின்றது என்றால், எங்களுடைய உடலில் சூட்சுமமாக அது ஒரு 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 லைப்ரரி மாதிரி தொழிற்படுகின்றது. அதாவது இந்த முழு விஷயங்களையும் சேர்த்து வைத்து இருக்கும் இடம், பழைய தகவல்களை. அப்போது இந்த புது தகவல் சித்தத்துக்கு போனவுடன், அந்த புது தகவலை பற்றிய பழைய விஷயங்கள் அந்த தகவலுக்குரிய நிலை ஏதாவது இருக்குமாக இருந்தால் அதை எடுத்து, புத்தியிடம் இது பழைய தகவல், இது இப்போது மனதினால் தரப்பட்ட தகவல் என்று கொடுக்க, புத்தி ரெண்டையும் எடை போட்டு, சரி இது இந்த ரெண்டு தகவலையும் வைத்து இதுதான் முடிய கடைசி தகவல் என்று சொல்லி, அதை நான் என்று சொன்ன ஆன்மாவுக்கு கொடுக்கின்றது. இதுதான் ப்ராசஸ். இதை நாங்கள் உதாரணம் மூலம் கூட முதல் பார்த்திருக்கின்றோம். என்ன மாதிரி ஒரு விஷயத்தை கண் பற்றி அதை இந்த ப்ராசஸுக்காக கொடுத்து கடைசி நிலையை ஆன்மாக்கு கொடுக்கின்றது. அந்த உதாரணத்தையும் உடனடியாக பார்த்தோம் என்றால், இப்போது நான் இந்த சத்சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன், பல பேரை கண்களால் பார்த்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்று வைப்போம். திடீரென்று ரெண்டு பேருடைய மூமெண்ட் என்னுடைய கண்ணுக்கு தெரிகின்றது. அவர்கள் கொஞ்சம் அசைகின்றார்கள். அசையும் போது நான் ரெண்டு பேரையும் ஒரே அடியாக என்னுடைய மனதிற்கு எடுக்க முடியாது. அசைகிறதை நான் கண்களால் பார்க்கின்றேன் பொறியலால். ஆனால் ஏதோ ஒரு அசைவை மாத்திரம் குறிப்பாக பார்க்க தொடங்குகின்றேன். ஏனென்றால் ஒரு விஷயத்தை தான் நான் வெளி பொறியலால் அனாலஜி செய்ய துவங்க முடியும். அப்போ இந்த நான் கண்களால் பார்ப்பது ஒருவர் அசைந்து கொண்டிருக்கின்றார். அவர் இந்த சத்சங்கத்தை விட்டு எழுந்து கொண்டு போகிறார் என்று வைப்போம். சரி, இவர் ஏன் எழும்பி நிற்கின்றார் என்றதை மனதிடம் மனம் அதை எடுக்கின்றது. எடுத்துட்டு அகங்காரத்திட்டை கொடுக்கின்றது. அகங்காரம் சொல்வது, இதில் ஏதோ விஷயம் இருக்குது, நான் அதை அறிந்தே தீருவேன். அவர் ஏன் எழும்பி நிற்கிறார் திடீரென்று இந்த சத்சங்கத்தில் என்று அகங்காரம் அதை எடுத்து சித்தத்திட்ட கொடுக்குது. இப்படி ஒரு ஆள் எழும்பி இருக்கிறார் என்று கண் சொல்லுகின்றது பொறி. அது மனம் சொல்லி இருக்கின்றது என்னட்டை ப்ராசஸுக்கு அனுப்ப சொல்லி. நான் உதை பிடிக்க வேண்டும், உன்னட்டை தந்திருக்கின்றேன். இவரை பற்றி ஏதும் தகவல் இருந்தால் அடுத்த உதை எடுக்க சொல்லி. அந்த சித்தம் என்ன செய்கின்றது என்றால், எழுந்தவரின் தகவலை ஆராய்ந்து பார்க்கின்றது. தன்னுடைய லைப்ரரியில் இருக்கா என்று அந்த தகவல்களை எடுத்து அந்த எழுந்திருத்த இப்போது எழுந்து நிற்கும் விஷயத்தையும் எடுத்து புத்தீட்டை அனுப்புகின்றது. இப்படி ஒருவர் எழும்பி நிற்கிறார். அவருடைய பெயர் இது. அவர் என்னத்துக்கு எழும்பி நிற்கிறார் என்று இன்னும் தெரியவில்லை. ஆனால் அவருடைய பழைய ரெக்கார்டின் படி அவர் இப்படி எழும்பி நிற்பார், எழும்பி நிற்க மாட்டார். ரைட், அவர் என்னத்துக்காக எழும்பி நிற்கிறார் என்ற தேவையான விஷயங்களை புத்தியிட்ட கொடுக்கும்போது புத்தி தான் எல்லாவற்றையும் எடுத்து வச்சு, இவர் என்னத்துக்காக எழும்பி நிற்கின்றார், இந்த சத்சங்கத்தை விட்டு விலத்தப் போகின்றாரா அல்லது வேறு விடயமா என்று அனாலஜி பண்ணி அதை தொகுத்து சரியான விஷயத்தை ஆன்மாக்கு கொடுக்கின்றது. திஸ் இஸ் அ ப்ராசஸ் என்றபடியால், எங்களுடைய மனதிற்கு வரும் வழிக்கருவிகளில் இருந்து வரும் அது கண் பார்வை, காது, மூக்கு, நாக்கு, சுவையால் வருவது அல்லது தொடுகையால் வருவது எல்லா நிகழ்வும் இந்த முறையில்தான் ஆன்மாவை சென்றடைகின்றது. ஆனால் மனம் பற்றினால்தான் அது ஆன்மா வரைக்கும் போகும் இந்த ப்ராசஸுக்குள்ளால். ஆனால் மனதுக்கு பற்றலாம் பற்றாமல் விடலாம் என்று ரெண்டு செய்கைகள் இருக்கின்றது. அதை அழகாக சைவ சித்தாந்தத்தில் ஃபோல்டிங் பிரிட்ஜ், ஸ்ட்ரைட் பிரிட்ஜ் என்று ரெண்டு சொல்களால் சொல்லுகின்றார்கள். அதாவது ஃபோல்டிங் பிரிட்ஜ் என்றால் மடக்கும் பாலம், ஸ்ட்ரைட் பிரிட்ஜ் என்றால் நீளமான பாலம். மடக்கு பாலம் என்றால் அந்த பழியால் அது பாலம் மடங்கிவிட்டால் ஒருவரும் போக முடியாது. ஸ்ட்ரைட் பிரிட்ஜ் என்றால் எப்போவும் நீங்கள் போய்கொண்டு இருக்கலாம். அப்போ மனதுக்கு வரும் இந்த செயல்கள் முழுக்க ஃபோல்டிங் பிரிட்ஜ் ஆக இருந்தால் மனம் அந்த இடத்திலேயே, இது எனக்கு தேவையில்லாத விஷயம், எழும்பி நிற்கிறவர்கள் எழும்பி நிற்கட்டும், நான் என்னுடைய சத்சங்கத்தையே நடத்தி கொண்டு போவோம் என்று அந்த இடத்திலேயே அதை விட்டுவிடும். அப்படி என்னுடைய மனது விடாது என்றால் அது ஸ்ட்ரைட் பிரிட்ஜ் என்ற வகையில் அகங்காரத்துக்கு அனுப்பப்பட்டு அந்த ப்ராசஸ் முடிஞ்சு ஆத்மாவை சென்றடைகின்றது. அப்போ மனதின் தொழிற்பாடு ரெண்டு விதமாக அமைகின்றது. ஒன்று, மனம் பற்றலாம் அல்லது பற்றற்று போகலாம். இது ஒரு வகையான தொழிற்பாடு. இனி நாங்கள் இந்த மனம் மூன்று தளங்களில் இயங்குகின்றது என்று சொன்னோம். அதாவது வெளிமனம், ஆழ்மனம், உயர்மனம். இந்த உயர்மனத்தை எடுக்கப் போனோம் என்றால் அது சூப்பர் கன்சியஸ். அது நாங்கள் இறைநிலைக்கு கிட்ட போகும்போது தான் இந்த உயர்மனம் வேலை செய்ய தொடங்கும். அது வரைக்கும் இது வேலை செய்ய மாட்டாது. ஏனென்றால் உங்களுடைய சாதனையால் நீங்கள் அந்த நிலையை அடையும் போது தான் உயர்மனத்தின் வேலை தொடங்கும். அதற்கு முதல் சிறிது சிறிதாக தொடங்கும், ஆனால் முற்றாக தொடங்க மாட்டாது. அது ஞான நிலை, ஓ ஞானி நிலை என்று சொல்லுவோம். அப்போது நாங்கள் இந்த மூன்று நிலைகளையும் எடுத்து பார்க்கும்போது அதில் ரெண்டு விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவது, இந்த மனதின் தொழிற்பாடு எப்படி இருக்கின்றது. அதாவது மனமும் ஆன்மாவும் ஒன்றா என்ற ஒரு கேள்வி வருகின்றது. அதை பார்த்துவிட்டு இந்த நிலைகளுக்கு போவோம். அதற்குரிய மறுமொழியை முதலே சொல்லிவிட்டு அதற்குரிய விளக்கத்தை பார்ப்போம். உதாரணம் மூலமாக, மனதும் ஆன்மாவும் ஒன்று அல்ல. அதை நான் தொடக்கத்திலேயே சொல்லிவிட்டேன். இந்த மனதில் இருக்கும் உட்கருவிகள் முழுக்க சூட்சுமமானது, மனதில் இருக்கும் உட்கருவிகள் முழுக்க சூட்சுமமானது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஆன்மா காரண உடம்பில் இருக்கின்றது. ஆனால் பொறிகள் முழுக்க எங்களுடைய வெளி உடலில் இருக்கின்றது பொறிகளாக, அதாவது தூள சூட்சும காரண என்ற சரீரங்களில் அமைந்திருக்கின்றது. அப்போது ஒரு உதாரணம் மூலமாக விளங்கப்படுத்த சொல்லித்தான் அந்த சாதகர் கேட்டிருந்தார். அந்த உதாரணங்களை சொல்லி சொன்னால் தாங்கள் இனி இந்த ஒரு முறை சொன்னீர்கள் என்றால் தாங்கள் அதை பற்றி கொள்வோம் மீண்டும் ஒரு முறை என்று கேட்டிருந்தார். என்றபடியால் அந்த உதாரணத்தை நான் முதல் சொல்லவில்லை, இப்போது கொஞ்சம் கூடுதலாக அதை பற்றி விளங்கப்படுத்தி விடுகின்றேன். அது சைவ சித்தாந்தத்தில் தரப்பட்ட உதாரணம். ஆனால் அந்த உதாரணங்கள் உபமானங்கள் உங்களுடைய சிந்தைக்குள் போவதற்கு நிச்சயமாக உதவி செய்யும். அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜாக நாங்கள் பார்த்துட்டு போவோம். கண்களால் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்போது நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஓகே இப்போ நான் சொன்ன உதாரணத்தையே எடுப்போம். இந்த சபையில் ஒருத்தர் எழும்பி நிற்கின்றார், அதை நான் கண்களால் பொறியலால் பார்க்கின்றேன், அது மனதுக்கு வருகின்றது. அப்போது உங்களுக்கு கிளியராக என்ன தெரிகின்றது என்றால், நீங்கள் கண்ணால் பார்க்கும் காட்சி உங்களுடைய மனதிற்கு வருகின்றது. நிச்சயமாக கண் அந்த காட்சியை உங்களுக்கு மனதுக்கு தரும்போது ரெண்டும் வெவ்வேறு என்பதை நாங்கள் உணர்கின்றோம். நாங்கள் பார்க்கும் காட்சி எங்களுடைய மனதில் வந்து பதிகின்றது. என்றபடியால் மனது வேறையாக இருக்க வேண்டும், எங்களுடைய பொறி வேறையாக இருக்க வேண்டும். அதை நாங்கள் ஒத்துக்கொள்ளுகின்றோம். ஏனென்றால் மனம் என்பது உள் கருவி, பார்வை பொறியியல் என்பது ஒளிக்கருவி. இனி அதுக்கு அடுத்த உதாரணத்துக்கு போவோம். இப்போ நான் பார்த்து கொண்டிருக்கும் நபர், நான் கண்ணலால் பார்த்து கொண்டிருக்கின்றேன், திடீரென்று என்னுடைய கண்ணுக்குள் ஒரு கண்ணீர் துளி என்னவோ கண்ணில் ஒரு நிகழ்வு நடக்கின்றது. அந்த நிகழ்வு நடக்கின்றது என்பதை என்னுடைய மனம் சொல்லுகின்றது எனக்கு. ஏனென்றால் அந்த கண்ணுக்குள் நடக்கும் விஷயத்தை நான் கண்ணால் பார்க்க முடியாது, அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். நீங்கள் கண்களால் எந்த விஷயத்தையும் பார்க்கலாமே தவிர கண்ணில் ஏதாவது நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் அதை நீங்கள் பார்க்க முடியாது. ஏனென்றால் உங்களுடைய கண் தான் பொறி, கண்ணால் என்னென்று கண்ணை பார்ப்பது. சிலர் சொல்லலாம், இந்த கண்ணை நான் கண்ணாடியில் போய் நின்று பார்ப்பேன் என்று. அது பார்ப்பதாக அமையாது, அது ஒரு பிம்பமாகத்தான் அமையும். ஏனென்றால் உங்களுடைய கண்ணை நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த கண்ட பிம்பத்தை தான் நீங்கள் பார்க்கிறீர்களே தவிர உங்களோட கண்ணை நீங்களே கண்ணால் பார்க்க முடியாது. அப்போ அந்த உதாரணத்தை வைத்து உங்களுக்கு என்ன தெரிய வேண்டுமென்றால், கண்ணை நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாது என்றால் இன்னும் ஏதோ ஒன்று அதை பார்க்கின்றது என்பதை உணர்வு நிலையிலே வருகிறீர்கள், அதுதான் மனம். அப்போ கண்ணில் நடக்கும் சில விஷயத்தை நீங்கள் என்ன மாதிரி பார்க்கிறீர்கள் என்றால் கண்ணால் பார்க்க முடியாது, அதை நீங்கள் உங்களுடைய மனதில் உணர்வால் பார்க்கின்றீர்கள். அப்போது இப்போது என்ன உதிலிருந்து தெரிகின்றது என்றால், எல்லோருக்கும் கண்ணும் உங்களுடைய மனமும், அதாவது பொறியும் மனமும் ஒன்றல்ல. அதாவது கண்ணில் செயல்படும் விஷயத்தை நீங்கள் மனதால் தான் பார்க்கலாம், மற்ற எல்லா விஷயத்தையும் உலகத்தில் கண்களால் பார்க்கலாம். கண் பார்த்து அந்த மெசேஜை மனதுக்கு கொடுக்கின்றது. ஆனால் கண்ணில் செயல்படும் சில விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் அதை நீங்கள் மனதினால் தான் பார்க்கலாம். சரி, இப்போ நீங்கள் அதை ஒத்துக்கொண்டு விட்டீர்கள், ஓகே கண் வேறு, கண்ணில் நடப்பதை ஒளிக்கருவியில் நடப்பதை அந்த கருவியே பார்க்க வேண்டுமென்றால் மனம் ஒன்றால் தான் முடியும். சரி, அதை பார்த்து விட்டோம். இனி மனதுக்கு வந்து விட்டோம். அப்போ மனதுக்கு இதெல்லாம் தெரிகின்றது, இந்த உணர்வு. இனி மனதில் நடக்கும் சில நிகழ்வுகளை எடுத்து பார்த்தோம் என்றால், இந்த மனதில் நடக்கும் நிகழ்வுகள் எல்லாவற்றையும் மனமே பார்த்து விட முடியாது. இந்த மனதை விட வேறு ஏதோ ஒன்று இருக்கின்றது, அந்த மனதில் என்ன நினை நடக்கின்றது என்பதை பார்ப்பதற்கு. அது மனதில் நடக்கும் பல விஷயங்களை நீங்கள் உற்று பார்க்கும்போது அந்த விடயம் உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் மனதாலேயே மனதை பார்க்க முடியாது, அதுதான் நான் என்று சொன்ன ஆன்மா. அப்போது எப்பவும் நீங்கள் பார்க்கிற பொருளும் பார்க்கப்படும் பொருளும் ஒன்றாக இருக்க முடியாது இந்த உலகத்தில். ஆகவே அந்த அடிப்படையில் உங்களுடைய மனதில் வரும் எல்லா நிகழ்வுகளும் ஒளிப்பொறியியலிலிருந்து வந்தால் கூட மனதுக்கு வந்தவுடன் அதையும் பார்ப்பதற்கு இன்னொரு பொருள் தேவை. அதுதான் மனம், சாரி அதுதான் ஆன்மா, நான் என்ற ஆன்மா. ஆகவே ஆன்மாவும் மனமும் ஒன்றாக இருக்க முடியாது. இதை சைவ சித்தாந்த தத்துவத்தில் உதாரணங்கள் மூலம் விளங்கப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே எங்களுக்கு யோகத்தில் தேவையானது இங்கே பொறிகள் வேறு, உட்கருவியலான மனமும் மனதுடன் சேர்ந்து தொழிற்படும் மனம், அகங்காரம், சித்தம், புத்தி என்ற உட்கருவிகளாக இருப்பவை வேறு, நான் என்ற ஆன்மா வேறு. இதை நாங்கள் ஒரு எந்த முறையிலும் இனிமேல் ஒன்றாக பார்க்கக்கூடாது. எல்லாம் வெவ்வேறாக தொழிற்படுகின்றது ஸ்தூல சூட்சும காரண சரீரங்களில். அது மனதை பற்றிய இன்னொரு விளக்கம். இனி கடைசி விளக்கத்துக்கு போனோம் என்றால், வெளிமனம், ஆழ்மனம், உள்மனம் இதை பற்றி, சாரி வெளிமனம், ஆழ்மனம், உயர்மனம் இதை பற்றி முதலே இரண்டு தடவை பார்த்து விட்டோம். இந்த சாதகர்களுக்காக மீண்டும் ஒரு முறை, இந்த வெளிமனத்தில் என்ன நடக்கின்றது? அன்றாட நடக்கும் விஷயங்கள் இந்த வெளிமனம் பற்றுகின்றது. அதை பற்றிய போது அது புது விடயங்களைத்தான் இந்த வெளிமனம் பற்றும். ஒரு நாளும் பழைய விடயங்களை ஒரு காலமும் வெளிமனம் பற்றாது. அதற்குரிய காரணம் என்னென்றால், பழைய நிகழ்ச்சிகள் முழுக்க உள்மனத்தில் ஆழ்மனத்தில் ஏற்கனவே பதிவாகி விட்டது. அதாவது ஆழ்மனம் என்று சொல்லப்படும் நூலகத்தில் ஓ லைப்ரரியில் ஓ பதிவகத்தில் அந்த நிகழ்ச்சிகள் பதிவாகி விட்டன உங்களுடைய வாழ்க்கை முழுக்க. அந்த விஷயங்களை வெளிமனம் பற்றாது, ஏனென்றால் எல்லாம் சித்தத்திலேயே இருக்கின்றது ஆழ்மனத்தில். ஆகவே வெளிமனத்தின் செயல்பாடு எப்பவும் புதிய விஷயங்களில் தான் இருக்கும். அதிலும் ஒரு ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூன்று தடவை புதிய விஷயமாகவே அது பார்த்து அது அந்த அந்த மனதிற்கு பூந்து விட்டதென்றால் அது ஆழ்மனத்தில் போய் தங்கிக் கொள்ளும். அந்த ஆழ்மனத்தில் தங்குகிற நிகழ்வுகளை ஆங்கிலத்தில் சப்கன்சியஸ் என்று சொல்லுவோம். அப்போ இந்த மனதினால் பெற்றப்படும் இந்த உலக கருவிகளால் வரும், எங்களுடைய உடற்கருவிகளால் வரும் உலக நிகழ்வுகள் முழுக்க சப்கன்சியஸில் தான் பதியப்பட்டிருக்கும் ஆழ்மனத்தில். உயர்மனம் என்பதை பார்த்து விட்டோம். உயர்மனத்துக்கு நாங்கள் இப்போது போக மாட்டோம், மெது மெதுவாகத்தான் போவோம். அது ஞான நிலை, இறை நிலைக்குரிய மனம். ஸோ அப்போ நீங்கள் இந்த ப்ராசஸை எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால், இந்த மனதின் தொழிற்பாட்டு தளங்களை ஒளிமனதை நிகழ்காலம் என்றும், உங்களுடைய ஆழ்மனதை இறந்த காலம் என்றும், உங்களுடைய உயர்மனதை நிகழ்காலம் என்றும் இந்த காலங்களில் நீங்கள் சுட்டி காட்டலாம். எதிர்காலம், மன்னிக்க வேண்டும் என்னுடைய சொல் பிழைக்கு, ஆழ்மனத்தை, சாரி உயர்மனத்தை எதிர்காலம் என்றும் நீங்கள் பயன்படுத்தலாம். அப்போது இந்த நிகழ்காலத்தில் நடக்கும் விஷயங்கள் மனதினால், ஒரு உதாரணத்தை சொல்லி விளங்கப்படுத்தி இருந்தேன். நீங்கள் இப்போது ஒரு மோட்டார் வாகனம் ஓட்ட பழகுகின்றீர்கள் என்று வைப்போம். தொடக்க நிலையில் இது சைவ சித்தாந்தத்தில் சொன்ன உருவமான ஒரு காரை ஓட பழகுகின்றீர்கள். காருக்கு ஏறி இருந்து விட்டீர்கள். கார் ஓட தெரிந்தவர்களுக்கு இந்த விளக்கம் நன்றாக விளங்கும். காருக்கு ஏறி இருந்தால் உங்கள்கிட்ட பிரேக் இருக்கு, கிளச் இருக்கு, சில சில உபகரணங்கள் உள்ளே இருக்கின்றது. ஏறி ஓட துவங்கியவர் அவதானமாக டென்ஷனாக இருப்பார் முதல் திறன் கார் ஓடும் போது. ஏனென்றால் அவர் கொஞ்சம் பயப்பட்ட நிலையில் தொழிற்படுவார். என்னென்று இந்த காரை ஓட்டுவதென்றது அவருக்கு சரியான கஷ்டமாக இருக்கும். அந்த நிலையில் அவர் ஒவ்வொன்றாக பயந்த நிலையில் மனதை அதில் குவித்து, ரைட், அதாவது அவருடைய மனநிலையை அந்த கார் ஓட்டத்தில் குவித்து அவதானமாக அதை பழகுவார். அந்த நேரத்தில் அந்த இன்ஸ்ட்ரக்டர், அந்த காரை பழக்குபவர் பக்கத்தில் இருக்கிறார் என்று வைப்போம். அவருக்கு ஒரு போரிங்காக இருக்கு என்று வைப்போம். அதாவது என்னடா இவர் பழகிறார், நான் இப்போ என்ன செய்யலாம் என்றுட்டு அந்த காரில் இருக்கும் ரேடியோவை ஆன் பண்ணி விடுறார். ஏனென்றால் தான் என்னத்தையாவது கேட்டுக்கொண்டிருப்போம், அவர் ஓடி பழகட்டும் என்று. ஆனால் அது அந்த ஓடுறவருக்கு இன்னும் டென்ஷனாக இருக்கும். என்னையா உனக்கு ரேடியோ கேட்க வேறு நேரம் இல்லையா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை உழக்கிறதா இதை அமுத்துறதான்னு பார்த்து கொண்டிருக்கோம், அதுக்கு ரேடியோவை போடுறீங்களே, அந்த ரேடியோவை ஆஃப் பண்ணுங்கோண்டு எரிஞ்சு விழுவேன். அதான் நியதி. ஏனென்றால் அவர் அதை தன்னுடைய மனதை அதில் ஆழ்த்தி அந்த செயலை செய்வது கொண்டிருக்கும் போது வெளியிடத்திலிருந்து இன்னொரு விஷயம் வரும்போது அவருக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஏனென்றால் அந்த ரேடியோவை கேட்பது அவருடைய சித்தத்தில் ஏற்கனவே இருக்கின்றது அந்த கேட்குவது. என்றபடியால் அவர் எவ்வளவுதான் அவதானமாக இருந்தாலும் சித்தத்திலிருந்து வருவது அவரை டிஸ்டர்ப் பண்ணுதென்று உலகியல் வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அவர் அந்த காரை ஓட்ட பழகிவிட்டார் என்று வைப்போம். இப்போது நன்றாக ஓட்டுகின்றார். அந்த நேரத்தில் அவர் ஒரு நாள் காரில் வரும்போது ரேடியோவை போட்டு கேட்டுக்கொண்டே வருவார். ஏனென்றால் அவருக்கு இப்போ கார் ஓடுவது வெளிமனத்திலிருந்து உள்மனத்திற்கு போய்விட்டது, பதிந்து விட்டது. ரைட் என்றால் அவர் காரை ஒன்றை மனதை வெளிமனதை போட்டு ஒன்றும் யோசிக்காமல் உள்மனத்தில் இருக்கும் செயலை வைத்தே அந்த காரை ஓட்டுவார். அப்போது உள்மனத்தில் இருக்கும் எந்த செயலையும் அவர் அந்த கார் ஓட்டத்துடன் எடுத்து செயல்பட வைக்க முடியும். ஏனென்றால் எல்லாம் சித்தத்தில் பதிந்திருக்கின்றது ஆழ்மனத்தில். அப்போது அவர் அதை எடுத்து ஓட்டும் போது ரெண்டு விடயம் மூன்று விடயமாக அவர் செய்ய முடியக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார் ஒரே நேரத்தில். அந்த நேரம் ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது என்று வைப்போம். ஓடிக்கொண்டிருக்கின்றார், ரேடியோ கேட்டுக்கொண்டிருக்கின்றார், கார் நன்றாக போகின்றது. அந்த தொலைபேசி அழைப்பு வரும்போது அந்த அழைப்பு வெளிமனத்துக்குரிய ஒரு செயலாக அமையும் நிச்சயமாக. ஏனென்றால் அந்த அழைப்பில் என்ன வருகின்றது என்று அவருக்கே தெரியாது. அப்போ அதில் அந்த தொலைபேசி அழைப்பு வரும்போது அந்த விஷயத்தில் அவர் வெளிமனம் அந்த விஷயத்தில் குவியும் அதை அறிவதற்கு. அந்த நேரத்தில் கார் ஓடிக்கொண்டே இருக்கும், அவர் ரேடியோ கேட்பதும் போய்கொண்டே இருக்கும். அந்த தொலைபேசி அழைப்பு முடிந்ததும் பார்த்தால் அவர் தன்னுடைய காரை கொண்டு வந்து தன்னுடைய வீடு வரைக்கும் வந்திருப்பார். ஆனால் அந்த நேரம்தான் யோசிப்பார், இது என்னடா கடைசி 5-10 நிமிடம் இந்த தொலைபேசியில் வரும் அழைப்பை எடுத்து அதில் சில விஷயங்களை பேசிகிட்டு இருந்தனே, என்ன மாதிரி என்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் இந்த காரில், ரேடியோவும் போய்கொண்டிருக்கிறது, பாட்டும் கேட்டு கொண்டு வந்தேன், அதே நேரம் அந்த நபரோடையும் பேசிட்டு வந்தேன் என்றால் ஒரு அதிசயிக்கிற தன்மையாக இருக்கும் உலகியல் வாழ்க்கையில். ஆனால் உண்மை என்னவென்றால் அவருடைய ரெண்டு பழக்கப்பட்ட நிகழ்வு, அது ஆழ்மனத்திலிருந்து வந்த நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு அவருக்கு வெளிமனம் தேவைப்படாது. வெளிமனத்துக்கு வந்த நிகழ்வு அந்த தொலைபேசி அழைப்பு, அதை மாத்திரம் அவர் வெளிமனத்திலிருந்து எடுத்து கொண்டிருந்திருக்கின்றார் என்றபடியால் அப்படியான செயல் மனித உடலில் செயல்படக்கூடிய விஷயம். அப்போ அப்படித்தான் இந்த மனம் இந்த மூன்று நிலைகளிலும் செயல்படுகின்றது. வெளிமனம், ஆழ்மனம், ஆழ்மனம், உயர்மனம். உயர்மனத்தை பற்றி நாங்கள் பேர்ந்து பார்ப்போம். எங்களுடைய நிலைகள் கூடிக்கொண்டு போகும்போது அதை பற்றி இப்போ பார்ப்பதற்கு ஒன்றுமே இல்லை, ஏனென்றால் அதுவும் இன்னொரு நிலை. ஆனால் இந்த மனதை நாங்கள் அடக்குவதற்கு, தியானத்திற்கு பல வழிகளில் இதுவரை நாங்கள் முயன்றிருக்கின்றோம். இப்போது இந்த சைவ சித்தாந்த விளக்கம் மனதை பற்றி பூரணமாக கிடைத்திருக்கின்றது உங்களுக்கு, உபமானங்களோடு கிடைத்திருக்கின்றது. நீங்கள் இதிலிருந்து அறிய வேண்டியது என்னவென்றால், உங்களுடைய வெளிமனத்தில் கூடுதலாக நீங்கள் இயங்கும் போது உள்மனத்தில் அகப்படாமல் உங்களுடைய தியான நிலை கூடிக்கொண்டு போகும். காரணம் என்னவென்றால் அந்த வெளிமனத்தில் கிடைப்பது, அந்த வெளிமனத்தில் நீங்கள் இயக்கப்படும் போதுதான் அது கிடைக்குமே தவிர உங்களுடைய மனம் ஊஞ்சலாடாது, குரங்கை போல் பாயாது. ஆகவேதான் கிரியா யோகத்தில் பாபாஜி சொல்லியிருக்கின்றார், எங்கள் எல்லோரையும் நிகழ்காலத்தில் வாழுங்கள். அதுக்கு இந்த காரணமே உங்களுடைய மனதை எப்படி அடக்கலாம் என்பதை சூட்சுமமாக சொல்லியிருக்கின்றார். அதாவது நீங்கள் நிகழ்காலத்தில் வாழாமல் இறந்த காலத்தில் வாழ்வீர்களாக இருந்தால் அது என்னவாகவும் இருக்கலாம், அது நீங்கள் உங்களை அந்த ஆழ்மனத்தில் பதிந்துள்ள பதிவகத்துக்கு கொண்டே போட்டு விட்டீர்கள் என்றால் உங்களால் தியானம் செய்வது அவ்வளவு சுலபமாக இருக்க முடியாது. ஆனால் ரெண்டு விதமாக அது கூறப்படுகின்றது. ஒரு விதம் என்னவென்றால் ஆழ்மனத்தில் இருக்கும் நிகழ்வுகளை எல்லாம் அகற்றுங்கள் என்று ஒரு வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது யோகத்தில். ஆனால் ஆழ்மனத்தில் இருக்கவற்றையெல்லாம் அகற்றுவதென்றால் அது நிச்சயமாக முடியும் காரியம் அல்ல. ஏனென்றால் அந்த ஆழ்மனத்தில் இருக்கும் பதிவுகள் எல்லாம் உங்களுடைய பழைய பிறப்புகளில் இருந்து கூடி வந்த பதிவுகளே அந்த ஆழ்மனத்தில் இருக்கலாம் என்றதை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் மனம் என்பது சூட்சுமமானது, அது உயிருடன் சேர்ந்து பயணிப்பது. அப்போ ஆழ்மனத்தில் இருப்பவையெல்லாம் இறந்த காலத்தில் இந்த பிறப்பில் மாத்திரமல்ல எல்லா பிறப்புகளிலும் இருந்து நீங்கள் கொண்டு வந்த விஷயங்கள் தான் அந்த ஆழ்மனத்தில் இருக்கின்றது. ஆகவே ஆழ்மனத்தில் போய் நீங்கள் வீட்டை கூட்டி பெருக்குவது போல் ஒவ்வொரு விஷயமாக எடுத்து ஒளியாலை அறிந்து கொண்டிருந்து நீங்கள் அதில் வெற்றி பெறலாம் என்பது விஷயம். உலகியலில் இருந்து பார்க்கும்போது அப்படித்தான் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றுகின்றது. ஆனால் அது நிலை அல்ல. சூட்சுமமாக பார்ப்பீர்களாக இருந்தால், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிகழ்காலத்தில் நடத்தி கொண்டு போவீர்களாக இருந்தால் உங்களுக்கு ஆழ்மனத்தில் இருந்த பதிவுகள் தேவையானது, அந்த அந்த நாளுக்குரிய தேவையான விஷயங்களை மாத்திரம் நீங்கள் அதிலிருந்து போய் நிச்சயமாக எடுக்க வேண்டும், செய்யத்தான் வேண்டும். ஆனால் தேவையற்றவற்றை நீங்கள் நாடி போக மாட்டீர்கள். அதாவது நீங்கள் இப்போது ஒரு கறி சமைக்கின்றீர்கள். உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன், அது கத்தரிக்காய் கறி. பெண்களை எடுப்போம், என்னுடைய மனைவி சமைக்கின்றார் கத்தரிக்காய் கறி. அப்போ அந்த கத்தரிக்காய் கறியை அவள் வழிமனதில் வைத்து இன்று நான் கத்தரிக்காய் கறி சமைக்கின்றேன், கத்தரிக்காய் இப்படித்தான் சமைக்க வேண்டும் என்று அவள் செய்ய தேவையில்லை. ஏனென்றால் அந்த கத்தரிக்காய் கறி செய்வது என்னென்றது உள்மனதில் ஏற்கனவே அவளுக்கு தெரியும். ஆகவே அந்த விஷயத்தில் அவங்கள் உள்மனத்துக்குத்தான் போய் அதை வெகு விரைவாக சொன்ன பதிந்த முறைப்படி செய்வாங்க, பிரச்சனை இல்லை. ஏனென்றால் அது அந்த நாளுக்கு சாப்பாட்டிற்கு கத்தரிக்காய் கறி தேவை. ஆனால் சும்மா இருக்கிறேன் தானே என்று பல விஷயங்களையும் அந்த ஆழ்மனத்தில் இருந்து எடுத்து, அந்த நாள் என்ன நடந்தது, நான் அவரோடு என்ன மாதிரி பிரச்சனைப்பட்டேன், எங்கே போனேன், எங்கே வந்தேன், அவருக்கு ஏன் அப்படி நடக்கின்றது, இப்படி நடக்கின்றது என்று எல்லா ஆழ்மன விஷயத்தையும் தொடுக்கப் போனால் உங்களுடைய தியானத்தின் நிலைக்கு நீங்கள் வர முடியாது. ஆகவே ஆழ்மனத்துக்கு போகாமல் வாழ்க்கை நடத்த முடியாது. ஆனால் வெளிமனதில் அன்றாட நாள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்வீர்களாக இருந்தால் ஆழ்மன உதவி உங்களுக்கு தேவை. என்ன தேவையோ அதை மாத்திரம்தான் உங்களுடைய போய் மனம் பற்றும், அதை எடுத்துக்கொண்டு வந்து உங்களுடைய செயலில் காட்டும். தேவையில்லாதவற்றை நீங்கள் தொடமாட்டீர்கள். அந்த முறையில் தான் உங்களுடைய ஆழ்மனத்தில் இருக்கும் பதிவுகளை பாபாஜி நீக்கச் சொல்லுகின்றார் என்பது என்னுடைய ஒரு கருத்து. அந்த முறையை சைவ சித்தாந்தம் இந்த நான் சொன்ன உதாரணங்கள் மூலம் விளங்கப்படுத்தி இருக்கின்றது. ஆகவே நீங்கள் உங்களுடைய தியானத்தில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் அந்த நிகழ்காலத்தில் வாழும் என்ற முறையை உடனடியாக உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். ஆனால் ஆழ்மனம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து விடவும் முடியாது, மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் உங்களுடைய ஸ்கில் செட் என்று சொல்வோம், வேலை தொழில் பார்ப்பவர்கள் ஸ்கில் செட், அதற்குரிய தேவைகள் எல்லாம் ஆழ்மனத்தில் தான் இருக்கின்றது. நீங்கள் இவ்வளவு காலம் வேலை செய்து கொண்டு வரும்போது இந்த வேலையை எவ்வளவு துரிதமாக செய்யலாம், எவ்வளவு சாமர்த்தியமாக செய்யலாம் என்பதெல்லாம் ஆழ்மனத்தில் தான் இருக்கின்றது. ஆழ்மனம் இல்லாமல் உங்களுடைய நாளாந்த வாழ்க்கை வாழ முடியாது. ஆனால் நாளாந்த வாழ்க்கைக்கு தேவையான அந்தந்த நாளைக்கு அந்தந்த இடத்துல தேவையான விஷயத்தை மாத்திரம் போய் ஆழ்மனத்தில் எடுக்க வேணுமே தவிர, உங்களுடைய மனதை ஃப்ரீயாக வச்சுக்கொண்டு ஆழ்மனத்தில் இருக்கும் எல்லா குப்பைகளையும் நினைவுக்கு கொண்டு வருவீர்களாக இருந்தால் உங்களுடைய தியானத்தில் நீங்கள் வெற்றி பெற முடியாது, வெகுவாக வெற்றி பெற முடியாது. ஆகவே இந்த தத்துவத்தை நீங்கள் அறிந்து உங்களுடைய தியானத்தில் வெற்றி பெற வேண்டும். அதைத்தான் இந்த ரெண்டு சாதகர்களும் என்று என்னென்று தெரியாமலே கேட்டபடியால் அவர்களுடைய கேள்வியின் மூலம் எல்லோருக்கும் உதவி கடைசி முறையாக என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு அதை விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். எல்லா விளக்கங்களோடையும் நீங்கள் அந்த விளக்கத்தை எடுத்து அதை உங்களுடைய சாதனையில் பயன்படுத்தி கிரியா சாதனையை நன்றாக வளர்க்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இப்போது நாங்கள் இந்த இடத்தை விட்டு உங்களை நான் 68, 69, 70 பக்கத்தில் இருந்து 10 புத்தகத்தை வாசித்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அதிலிருந்து சில தகவல்களை இப்போது நாங்கள் பார்ப்போம். இப்போ அதில் 5 விஷயம் அதில் இருப்பதாக நான் ஒரு குறிப்பெடுத்து கொண்டு வந்தேன். ஒன்று சாட்சியாக இருப்பது, அதில் கூறப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு என்ன தேவையோ சைவ சித்தாந்தத்துடன் என்ன இணைந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். எங்களுடைய கிரியா யோகத்தில் சொல்லப்பட்டிருப்பதை சாட்சி நிலை முக்கியமானது. கிரியா யோகத்தில் சாட்சி நிலை என்றால் ஆன்ம நிலையிலிருந்து நீங்கள் ஆன்ம நிலையில் விழிப்புணர்வாக இருப்பது, அதுதான் எங்களுடைய கடைசி கட்டம் எங்களுடைய பயிற்சியில். ஆனால் அதை நாங்கள் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் சாட்சியாக இருந்து, அதாவது ஒவ்வொரு நாள் வாழ்க்கை என்றால் நிகழ்காலத்தை நாங்கள் இங்கு சொல்கின்றோம். இப்போது மனதை பற்றி ஆராய்ந்து விட்டோம், எல்லோருக்கும் அது நிச்சயமாக உங்களுடைய மனதில் பதிந்திருக்கும். இப்போது சாட்சி நிலையை அது அந்த வாழ்க்கைக்குள் கொண்டு வருவோம். அப்போ சாட்சி நிலையில் என்ன வருகின்றது என்றால், எங்களுடைய வெளிமனம் எப்படியாக நாங்கள் இந்த பற்றுக்களை எடுக்கின்றாலும் பிற வெளி பொறிகளிலிருந்து உட்பொறிக்கு எடுத்தாலும் பரவாயில்லை, ரைட், நடக்கும் விஷயத்தை செயலளவில் செய்து கொண்டு இன்னொரு பக்கமாக, அதாவது நீங்கள் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் என்று வைப்போம். ஒரு பக்கத்தால் நீங்கள் செயல்களை செய்கின்றீர்கள், மற்ற பக்கத்தால் நீங்கள் சாட்சி நிலையிலிருந்து அதை அவதானிக்கிறீர்கள். ஏன் இந்த சாட்சி நிலை முக்கியம் என்றால், அப்படி சாட்சி நிலையில் இருந்தீர்கள் என்றால் தான் உங்களுக்கு தேவையானதை மாத்திரம் அதை எடுக்கும் தன்மை உங்களுக்குள் வளர்ந்து வரும் என்ற சாட்சி நிலையில் இருந்து பார்த்தால் தான், உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, பற்றில்லை என்றிருந்து பார்த்தால் தான் அதில் வரும் நன்மைகளும் தீமைகளும் உங்களால் எடை போட முடியும். போட்டால் எது சரி என்று வருகின்றதோ அதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்றலாம். அது உங்களுடைய தியான நிலைக்கும் உதவியாக இருக்கும். அதை சாட்சி நிலை என்று சொல்லுகின்றோம். ஆன்ம நிலையிலிருந்து அதை பார்ப்பது. அதைவிட மனதை பற்றி இந்த மூன்று பக்கங்களிலும் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. நாங்கள் மனத்தை முழுவதுமாகவே இன்று பார்த்து விட்டோம் என்றபடி அதுக்கு விளக்கங்கள் உங்களுக்கு இனி போய் வாசிக்கும் போது நன்றாக கிடைக்கும். அதைவிட சுவாசத்தை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள், சாதாரண சுவாசத்தை பற்றி. அந்த சாதாரண சுவாசத்தின்படி நாங்கள் சுவாசத்தை எடுக்கும்போது சாதாரண சுவாச நிலையை சுவாசத்தை எடுக்கும்போது ஆழ்ந்த சுவாசமாக எடுத்து வெளியில் விடும்போது மெதுவாக விடச் சொல்லி சாதாரண சுவாசத்தை அந்த முறையில் நாங்கள் பழகுவோமாக இருந்தால் அது எங்களுடைய சுவாசத்தை மெருகூட்டும் என்று ஒரு இடத்தில் பாபாஜி குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்குரிய கருத்து என்னவென்றால், என்னுடைய அறிவு கட்டியபடி நீங்கள் எப்பவும் உங்களுடைய சுவாசத்தை அவதானித்து அதை உள்ளெடுத்து மெதுவாக வழிவிடுவது என்று சொல்வது என்னவென்றால், சுவாசத்தை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அவதானித்து நீங்கள் பொறுமையாக எடுத்து விடுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய உடலில் டென்ஷன் என்று சொல்வது நடைபெறாது. ரைட்? ஏனென்றால் நீங்கள் சாத்விக குணத்தில் இருப்பீர்கள், சத்துவ குணத்தில் இருப்பீர்கள். நிச்சயமாக அந்த சுவாசம் சத்துவ குணத்தை உங்களுடைய முழுமையான கூடுதலான அந்த நாளில் இருக்கும் நேரத்தை சத்துவ குணத்திற்கு எடுப்பதற்கு அந்த சுவாச முறை முக்கியமானது என்று மனதில் படுகின்றது. அதாவது நீங்கள் அந்த சுவாசத்தை எடுத்து மெதுவாக விட பழகும் போது, சுவாசம் சீராக இயங்கும் போது உங்களுடைய உடல் உங்களுடைய செயல்கள் எல்லாம் அந்த அந்த மூச்சுக்கேற்ற மாதிரி சத்துவ குணத்தில் அமையும் என்று பாபாஜி கூறுகின்றார். மற்றது தூய்மையை அந்த அந்த நீங்கள் அந்த சுவாசத்தை எடுக்கும் போது ஒரு ஒலி வரும் என்றும் சொல்லுகின்றார். அந்த ஒலியை பற்றி பலருக்கு தெரிந்திருக்கும், தெரியாவிட்டாலும் எங்களுடைய சுவாசத்திலிருந்து எங்களுடைய உள் உணர்வுக்கு வரும் ஒலி சோகம் மண்டி இருக்கும் என்று பல இடங்களில் பாபாஜியால் சொல்லப்பட்டிருக்கின்றது. உள்ளெடுக்கும் சுவாச ஷோ என்ற ஒரு சவுண்டோட வரும் என்றும், ஒலி போவது உம் என்ற சவுண்டோட போகும் என்ற சோகம் ஸோ என்றபடியே அந்த ஒலியும் அதில் உங்களோட சேர்ந்திருக்கும் என்பதையும் இந்த மூன்று பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்தில் பாபாஜி கூறியிருக்கின்றார். அதைவிட ஞானிகளின் தூய்மையை பற்றி கூறுகின்றார். அந்த தூய்மையையும் நாங்கள் இந்த மனதில் பார்த்து விட்டோம், ஆனால் ஆழ்மனம் வரையும் பார்த்திருக்கின்றோம். அதுக்கு அடுத்த நிலைதான் ஞானிகளின் தூய்மை. அதை என்ன மாதிரி அதில் விளங்கப்படுத்தி இருக்கின்றார் என்றால், இந்த மனத்தை நாங்கள் அடக்கி தியானம் மூலம் மனம் ஒடுங்கிய பின் அதற்கு அடுத்த நிலை அந்த ஒடுங்கிய மனத்தை நாங்கள் கரைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அந்த கரைக்கிறது என்று சொல்வது முற்றிலுமாக இல்லாமல் பண்ண வேண்டும். அந்த முற்றிலுமாக இல்லாமல் பண்ணுவது தான் எங்களுடைய சூப்பர் கன்சியஸ், அதாவது உயர் மனம். அந்த உயர் மனத்தில் நிலைக்கு நாங்கள் போய்கொண்டிருக்கும் போது இந்த மனங்களில் மிச்சமாக இருக்கிற விஷயங்களும் கரைந்து விடும். அதாவது இந்த மனம் ரெண்டு இடத்தில் தொழிற்படுகின்றது, அண்டத்திலும் பிண்டத்திலும். அண்டம் என்று சொல்வது பிரபஞ்சம், பிண்டம் என்று சொல்வது எங்களுடைய ஆத்மா. அப்போ எங்களுடைய ஆத்மாவில் இருக்கும் மனதை நாங்கள் தியானம் மூலம் கடைந்து அந்த மனதை நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அந்த கட்டுப்பாட்டில் வைத்து எங்களுடைய தியானத்தை நன்றாக சரிவரச் செய்து அந்த கட்டுப்பாட்டுக்குள் மனம் இயங்கி கொண்டு வரும்போது நாங்கள் உயர் மனம் என்று சொல்லப்படும் சூப்பர் கன்சியஸுக்கு போகும்போது அந்த மனம் அந்த அண்ட மனம் என்று சொன்ன பிரபஞ்சத்தில் கரையும். அதாவது எங்களுடைய ஆன்மா அண்டத்திலிருந்து பிண்டத்திற்கு வந்த மாதிரி மனம் கூட அண்டத்திலேயும் மனம் இருக்கின்றது, பிண்டத்திலேயும் மனம் இருக்கின்றது. நாங்கள் பிண்டம் என்பது எங்களுடைய ஆன்மாவுக்குரிய மனம். அந்த மனத்தை நாங்கள் உயர்த்தி அந்த உயர் மன நிலைக்கு கொண்டு போய் அதை அண்டத்துடன் சேர்த்து விட்டோம் என்றால் எங்களுக்கென்று சொல்லி ஒரு மனம் இருக்கப் போகாது. அந்த நிலையே ஞானி நிலை என்பதை பாபாஜி இந்த பக்கத்தில் ஒரு இடத்தில் மறைமுகமாக சுட்டி காட்டுகின்றார். அப்போ நாங்கள் இவற்றை எடுத்து பார்த்தால் இந்த பக்கத்தில் இருந்தே ஐந்து விஷயங்களை நான் உங்களுக்கு சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட ஆழமான கருத்துக்களுடன் கொண்டே இணைத்திருக்கின்றேன். அதை நீங்கள் திரும்ப போய் வீட்டை போய் வாசி பாருங்கள். அதில் இருக்கும் விளக்கம் உங்களுக்கு புதுமையாக இருக்குன்னு இன்னொரு முறை நீங்கள் வாசிக்கும் போது, அதே மாதிரி ஒவ்வொரு கிழமையும் ஒரு சில பக்கங்களை ஏதாவது ஒரு சத்சங்கத்தில் எடுத்து நாங்கள் ஆராய்வோம் என்று கூறி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து வினாவிட பகுதிக்கு வருகின்றேன். இந்த சத்சங்கத்துக்கு நான் பாபாஜிக்கு நன்றி சொல்லி ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். இப்போது நாங்கள் வினாவிடைக்கு போவோம்.